ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு: ஐந்தவத்தை இயல்பு. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நம பார்வதீபதையே அரஹர மகாதேவா, என்னாருடைய சிவனே போற்றி, நாட்டுக்கும் இறைவா போற்றி. என்பர்களே, நம்முடைய சிவப்பிரகாச சிந்தனையிலே 60 திருப்பாடல்களை சிந்தித்திருக்கின்றோம். இப்போது 61 திருப்பாடலை தொடங்கிக் கொள்ள வேண்டும். ஆசிரியர் உண்மேதிகாலத்தினுடைய முதற் பாடலிலே தெரிவித்தவாறு ஆன்மா குறித்தும் ஐந்தவத்தை குறித்தும் ஆன்மாக்களுக்கு சிவபெருவான் உணர்த்தும் தன்மை குறித்தும் திருவுருள் குறித்தும் அதனால் ஆன்மா பெறக்கூடிய பயன் குறித்தும் எம்பெருமான் திருநாமமாகிய அஞ்செழுத்து குறித்தும் முத்தி அடைந்தோருடைய இயல்பு குறித்தும் சொல்லிக் கொண்டு வருகின்றார். அதிலே ஆன்மா குறித்த செய்திகளை சொல்லக்கூடிய பாடல்களை சிந்தித்து நிறைவு செய்து அஞ்சவத்தை குறித்து விளக்கக்கூடிய பாடல்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதிலே அஞ்சவத்தை பற்றி கடைசியாக நாம் பார்த்த பாடலிலே ஒரு அவத்தையிலிருந்து மற்றொரு அவத்தைக்கு அடுத்த அவத்தைக்கு இறங்கும் போது ஆன்மா விட்டு செல்லக்கூடிய கருவிகளின் எண்ணிக்கையை ஆசிரியர் குறிப்பிட்டு பாடியுள்ள பாங்கினை நாம் பார்த்தோம். அடுத்தாற் போல காரண அவத்தைகள் காரிய அவத்தைகள் இவற்றை ஒப்பீடு செய்து ஒரு திருப்பாடல் சொல்கின்றார். அது பின்னால் வர இருக்கின்றது. இப்போது காரிய அவத்தைகள் பற்றி சொல்ல இருக்கின்றார். 62 பாடலிலே காரணவத்தைகளோடு ஒப்பிட இருக்கின்றார். இப்பொழுது 61 பாடலிலே அஞ்சு அவத்தைகளுடைய மற்ற வகைகளை சொல்ல இருக்கின்றார். நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள் என்று அஞ்சு அவத்தைகள். இந்த பாடலிலே அந்த நனவு நிலையில் வைத்தே 5 அவத்தைகளும் நிகழக்கூடிய பாங்கினை சொல்ல இருக்கின்றார். நனவு அவத்தையிலே புருவ நடுவிலே ஆன்மா இருக்கின்றது. 35 கருவிகளோடு அது கூடியிருக்கின்றது. அந்த நனவு நிலையில் இருக்கும் பொழுதே 5 அவத்தை படுதல், அதனை மத்தியால அவத்தை என்பார்கள். புருவ நடுவிலே நனவு நிலையில் இருத்தல், அப்புறம் கண்டத்திற்கு வந்து கனவு நிலை, இதயத்திற்கு வந்து உறக்கம், நாபிக்கு வந்து பேருறக்கம், மூலாதாரத்தில் உயிர் படங்கள் என்று இருக்கின்றது. அதனை கீழால அவத்தை என்பார்கள். திரும்ப அது உயிர் படங்களிலிருந்து பேருறக்கம், உறக்கம், கனவு, நனவுன்னு வருவது, அது ஒரு தனி அவத்தை வகையாக சொல்லப்படாது. ஏன்னா கீழே இறங்கி ஆன்மா மீண்டும் மேலே வருகின்றது, அதனால அது கீழாளவத்தையிலே அடக்கம். அது ஆக உறக்கத்திலிருந்து மீண்டும் நனவுக்கு வருவதை ஒரு தனி வகையாக சொல்வது கிடையாது. இப்ப மேலாளவத்தைன்னு ஒண்ணு சொல்லுவாங்களே, அது பேருறக்கம், உறக்கம், கனவு, நனவுன்னு வருவதாக வைத்துக் கொள்ளக்கூடாது என்றால் மேலாளவத்தை என்பது அது யோக நிலையிலே புரியக்கூடிய அவத்தைகளாகும். யோக நிலையிலே புரியக்கூடிய அவத்தைகள் தான் மேலாளவத்தை. வழக்கமான அவத்தைகளை விட அவை மேலானவை. அப்போ உறக்கத்திலிருந்து நனவுக்கு திரும்புவது அதை ஒரு தனி வகையாக சொல்வது கிடையாது. அது இந்த கீழாளவத்தையின் பகுதியாக அதிலேயே அடங்கும். மத்தியாளவத்தை என்பது நனவு நிலையில் இருந்து கொண்டே 5 அவத்தைப்படுதல், நினைப்பும் மறப்பும் மாறி மாறி வருதல். இல்லையா, நனவு நிலையில் இருக்கும் பொழுதே நாம வந்து முழு விழிப்போடு இருக்கின்றோம். நனவில் நனவு என்று இருக்கும்போதுதான் முழு விழிப்போடு இருக்கின்றோம். ஒரு ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டு வரும்போதே நம்ம முதல்ல கவனிக்கின்றோம், அப்புறம் அப்படியே அதை கொஞ்சம் மறக்கின்றோம். இடையில அப்ப அதை சொன்னோம்ல அப்படின்னு சொன்னா அப்படின்னு அவர் சொல்றாரு நமக்கு. அப்ப என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டுறோம். என்ன சொன்ன, நீங்க கேட்டுட்டு இருந்தீங்களா அப்படிங்கிறோம். இல்லை இல்லை, மறந்துட்டு. என்ன சிந்தனை வேற எங்கேயோ போய்விட்டது. ஒன்றை விட்டு இன்னொன்றுக்கு தாவும் போது முந்தையது மறந்து விடுகின்றது, அல்லது ஒரு களைப்பிலே அப்படியே மறந்து விடுவதும் உண்டு. ஆனால் விழித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். விழித்துக் கொண்டிருக்கும் பொழுதே இந்த மாதிரியான அவத்தை வேறுபாடுகள் நிகழ்கின்றன, அதனை மத்தியாலவத்தை என்பார்கள். அதைத்தான் இந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார். இவ்வகை அவத்தை தன்னில் எய்திடும் கரணம் எல்லாம் மெய்வகை இடத்தில் உற்று மேவுமா கண்டு. இவ்வகை அவத்தை தண்ணீர், இப்படி நனவு கனவு உறக்கம் இந்த மாதிரி வர்ற அவத்தைகள்ல எய்திடும் கரணம் எல்லாம் மொத்த கருவிகள் 35 இல்லையா, அதிகபட்சம் 35 கருவிகள் நனவு நிலையில. அந்த 35 கருவிகளோடு மெய்வகை இடத்தில் உற்று, மெய் என்பது உடல், வகை என்பது கூறுபாடு, உடலின் கூறுபாடாக இருக்கின்ற ஒரு பகுதி அந்த புருவ நடு லாடத்தானம் என்பார்கள். அந்த மெய்வகை இடம்னு சொன்னது உடம்பில் உள்ள அந்த லாடத்தானம் புருவ நடுவாக இடத்திலே உற்று மேவுமா கண்டு. அந்த புருவ நடுவில் இருக்கும் போதே 5 அவத்தைகளும் பொருந்துதலை அனுபவத்தில் கண்டு, நினைப்பும் மறப்பும் மாறி மாறி நிகழ்வதை அனுபவத்தில் கண்டு, கருவிகளை பற்றுதலும் விடுதலும் மாறி மாறி நிகழ்கின்றன, அதை அனுபவத்திலே கூர்ந்து கவனித்து கண்டுகொண்டு ஆள் நனவு நிலையில் வைத்தே 5 அவத்தை படுகின்ற அந்த மத்தியாலவத்தை இருப்பதை உணரலாம். அப்போ ஒரு எண்ணம் என்ன தோன்றும்னா, நமக்கு ஒரு அறிவு செம்மையாக விளங்கவில்லையே, தொடர்ந்து செம்மையான ஒரு அறிவு நிலையில் இருப்பது என்பது நம்மால் முடியவில்லையே, அப்போ இந்த கருவிகரணங்களோடு நாம சேர்ந்து வாழ்கின்ற வரை இப்படி நமக்கு சிற்றறிவும் அறியாமையும் தான் மாறி மாறி நிகழும். நம்முடைய அறிவு சிவத்தை அறியக்கூடிய அளவுக்கு தெளிவாக விளங்கும் போதுதான் இல்லையா, ஏன்னா கருவிகரணங்கள் நிலையற்றவை, அசத்து, அசத்தை சார்ந்திருக்கும் வரை நம்முடைய அறிவும் நிலையற்றதாகத்தான் இருக்கும். அறிவு அறியாமை, அறியாமை அறிவுன்னு மாறி மாறி அது நிலை மாறிக்கொண்டேதான் இருக்கும். சத்தாகிய திருவருளை சார்ந்தால்தான் நம்முடைய அறிவு வியாபக அறிவாக, சிறந்த அறிவாக, நிலைத்து நிற்கக்கூடிய பேரறிவாக விளங்கும். ஆகையினாலே திருவருளை சார்தல் எப்படி என்ற ஒரு வேட்கை நமக்கு எழும். அதனால இந்த மத்தியாலவத்தையை காணும் போதுதான், ஏன்னா நனவு நிலையில நாம வந்து நல்ல முழுக்க நனவுல தான் இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது நமக்கு சிறப்பை தராது. நனவு நிலையிலும் உள்ள குறைபாடுகள் அறியும் போதுதான், ஆகா நம்முடைய அறிவுக்கு ஒரு நிலைத்தன்மையே இல்லையே, நனவு நிலையில் இருக்கும் போதாவது அந்த கொஞ்ச நேரமாவது அது முழு விளக்கத்தோடு இருக்கிறதா, அதுவும் இல்லையே. இப்போ ஒரு நிலைத்த ஒரு பேச்சினை நாம பெற வேண்டும் என்றால் அது திருவருளை சார்வதன் மூலமாகத்தான் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வரும். அப்போ இந்த பிறவியை நாம கடந்து திருவருளை சார வேண்டும். மிக்க பொய்வகை பவம் அகற்ற புரிந்திடில், பவம் என்பது பிறவி, பொய்வகை பவம்னா பொய் என்பது அசத்து என்றுதான் பொருள், அதாவது நிலையற்றது என்று பொருள். பொய் என்பது இல்லாதது என்று பொருள் அல்ல, நிலையற்றது, நிலையற்றது என்று பொருள். நிலையற்ற இந்த பிறவியை போக்கி நிலையாமை, நாம இந்த நிலையாமையிலிருந்து விடுபடணும், விடுபட்டு நிலை வேற்றினை பெற வேண்டும். இந்த பிறவியினுடைய நிலையாமை எப்படி தெரியுது, நனவு நிலையில தான் தொடர்ந்து இருக்க முடியல, கனவு உறக்கம்னு அறியாமையை நோக்கி சென்று விடுகின்றோம். அந்த நனவு நிலையில் இருக்கின்ற அந்த கொஞ்ச காலம் கூட முழுமையாக அந்த நனவு நிலையில் நாம் இருக்க முடியவில்லை. அதிலும் நனவில் கனவு, நனவில் உறக்கம், நனவில் பேருறக்கம்னு அதிலையும் பல மாறுபாடுகளை அடைகிறோம். இப்படி ஒரு நிலைத்தன்மையே நம்மகிட்ட இல்லை. இந்த பிறவி சார்பு இருக்க வரையும் இந்த மாதிரி நமக்கு நிலையாமை தான் வந்து கொண்டே இருக்கும். ஆகவே நிலையற்ற இந்த பிறவியை அகற்ற புரிந்திடில், புரிந்திடில் என்றால் பிறவியை போக்குவதற்கு ஏதுவான அந்த வழிபாடுகளை செய்தால், சரியை கெரிய யோகமாகிய அந்த சிவ வழிபாடுகளை செய்தால், அருளால் திருவருள் பேரு கிட்டி அந்த திருவருளாலே ஐவகை அவத்தை உய்க்கும். திருவருளாலே ஆங்கே அவ்விடத்தில், சுத்த நிலையாகிய அவ்விடத்தில் ஐவகை அவத்தை உய்க்கும். அங்கும் ஒரு 5 அவத்தைகள் ஏற்படும். அறிவினால் அறிந்து கொள்ளே, திருவருளாலே அதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். ஆக சகலாவத்தையிலே இருக்கின்ற வரை ஆன்மாவுக்கு நிலையாமைதான், நனவு நிலையில் தொடர்ந்து இருக்க முடியாது. நனவு கனவு உறக்கம் என்று அவத்தை பண்ணு கொண்டிருக்க வேண்டியதுதான். நனவு நிலையில் இருக்கின்ற காலத்தில் கூட நனவில் நனவு, நனவில் கனவு, நனவில் உறக்கம் என்று அவத்தைகள் தான். இந்த நிலையில்லாத பிறவியை போக்குவதற்கு ஏதுவான சிவ வழிபாட்டு நெறியினை செம்மையாக ஈடுபட்டால் அப்போது திருவருள் பேரு கைகூடும். அந்த சுத்த நிலையிலேயே வைத்தும் 5 அவத்தைகள் நிகழும். இதனை திருவருளாலே அறிந்து கொள்வாயாக என்றார். சுத்த நிலையிலே சுத்தாவத்தையிலும் 5 அவத்தைகள், அது மலம் நீங்கிய அவத்தைகள், ஆகவே அதுக்கு நின்மல என்று அடை கொடுக்கப்படும். இதே பெயர்கள் தான், நனவு கனவு உறக்கம், பேருறக்கம் உயிர்ப்படங்கள், இதே பெயர்கள் தான். சாக்கிரம் சொப்பனம் துரியம், சாக்கிரம் சொப்பனம் சுளுத்தி, துரியம் துரியாதீதம் இதே பெயர்கள் தான். ஆனா நின்மல என்ற அடை கொடுக்கப்படும். ஏன்னா வழக்கமான ஐந்தவத்தைகள் நினைச்சிடக்கூடாது பெயர் ஒற்றுமை பற்றி. அதனால நின்மலன்னு அடை கொடுப்பார்கள். நின்மல நனவு, நின்மல கனவு, நின்மல உறக்கம், நின்மல பெயர் உறக்கம், நின்மல உயிர்ப்படங்கள். ஆகையினாலே அதான் காஞ்சி புராணத்தில சமயாச்சாரியார் ஒவ்வொரு மேலையும் ஒவ்வொரு துதிப்பாடல்ல, மணிவாசகர் மேல உள்ள துதிப்பாடல்ல, பெருந்துறையில் சிவபெருமான் அருள்தலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மலைவார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெரு சிவபோக கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்து இருந்தருளும் வாதவூர் அடிகள் அடி இணைகள் போற்றி என்று பாடுவார். அப்ப துரிய நிலையும் கடந்தவர் வாதவூர் அடிகள் என்று சொல்லும் பொழுது அங்க சொல்லப்பட்ட துரிய நிலை இந்த நின்மல துரிய நிலை. சுத்தாவத்தை சென்று விட்டு சுத்தாவத்தையிலே ஐந்து அவத்தைகள், அதுல நின்மல துரியம், நின்மல துரியத்தையும் கடந்தா முடிவான நின்மல துரியாதீதம் தான். நின்மல துரியாதீதத்துல தான் அந்த முத்தி இன்பம் ஆன்மாவுக்கு கிடைக்கிறது. நின்மல துரியத்தில் அந்த முத்தி இன்பத்தை பெறுவதற்கு ஏற்ற வகையிலே திருவருளோடு அந்த ஆன்மா ஒன்றை கலந்து விடுகிறது. திருவருள் மயமாகிவிட்டால் அந்த ஆன்மாவானது சிவபோகத்துக்கு உரியதாகிறது. சரீரத்தோடு ஒன்றை கலந்து சரீரமயமாக ஆன்மா திகழும் போது உலக போகங்களை அனுபவிப்பதற்கு அது பொருத்தமுடையதாகிறது. ஐம்புல போகங்களை அனுபவிப்பதற்கு, அது சிவபோகத்தை அனுபவிப்பதற்கு அது இந்த உடல் கருவிகளை எல்லாம் கடந்து அறியாமைக்கு ஏதுவான ஆணவமல சார்பையும் அதிலும் விழுந்து விடாமல் திருவருளையே சார்ந்து திருவருள் மயமாகிவிட்டால் அப்பொழுது அது சிவபோகத்துக்கு உரியதாகிறது. அந்த நிலையிலே வாதவுரடிகள் இருந்தார்கள் என்று அந்த காஞ்சி புராண பாடல் நமக்கு தெரிவிக்கின்றது. அங்க துரிய நிலைன்னு சொன்னது இந்த நின்மல துரிய நிலை. ஏன்னா இந்த அவத்தைகளை பற்றி நம்ம பக்தி இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சான்று, அதற்காக அந்த இடத்தை காட்டினேன். ஆக நம்முடைய திருவாவூரின் ஆதீன பண்டார சாத்திரங்களிலே சுவாமிநாத தேசிகர் தசகாரியம் என்று ஒரு நூல், அதுல இந்த ஒவ்வொரு அவத்தை பற்றியும் வரையறை சொல்லப்பட்டுள்ளது. நின்மல நனவுனா அது எப்படிப்பட்டது, நின்மல கனவுனா எப்படிப்பட்டதுன்னு ஒரு பாடல சொல்கின்றார். ஆதீன பண்டார சாத்திரங்களிலே ஸ்ரீ சுவாமிநாத தேசிகர் தசகாரியத்திலே தாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். ரொம்ப அருமையாக சுருக்கமாகவும் தெளிவாகவும் அந்த பாடலிலே இந்த அஞ்சவத்தைகள் குறித்து விளக்கி சொல்லியிருக்கின்றார். இங்கு ஆசிரியர் சுட்டி காட்டுகின்றார். மைகண்ட சாத்திரங்கள்ல அப்படி கோடிட்டு காட்டிய பல விஷயங்களை பண்டார சாத்திரங்களிலே விளக்கமாக சொல்லியுள்ளார்கள். அதுல இதுவும் ஒன்று. இங்க சுத்த நிலையிலும் ஐந்து அவத்தைகள் நிகழும் அருளினாலே அறிந்து கொள்க என்று ஆசிரியர் அந்த அளவிலே சொல்லிவிட்டார். அங்கு விளக்கமாக சொல்லியுள்ளார். சரி, இங்க அடுத்த பாடல்ல தான் அந்த காரண அவத்தைகளும் காரிய அவத்தைகளும் ஒரு ஒப்பீடு. காரண அவத்தைகள்னா என்ன? காரிய அவத்தைகள்னா இப்ப நாம படிச்சுட்டு வர்ற இந்த நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள், இது காரிய அவத்தைகள். காரண அவத்தைகள் என்பது பொது அதிகாரத்திலே நம்ம பார்த்தோமே மூன்று அவத்தைகள், ஓங்கி வரும் பல உயிர்கள் மூன்று அவத்தை பற்றி உச்சிடும் கேவல சகல சுத்தம் என்று சொன்னார் அல்லவா. அந்த கேவல அவத்தை, சகல அவத்தை, சுத்தாவத்தை, அந்த மூன்றும் காரண அவத்தைகள் என்று சொல்லப்படும். கேவலம், சகலம், சுத்தம் மூன்றுக்கும் காரண அவத்தைகள் என்று பெயர். காரண அவத்தைகள் இந்த நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர் படங்கள், இது காரிய அவத்தைகள். இப்ப கேவலாவத்தையில நாம இருந்ததெல்லாம் நமக்கு நினைவு இல்லையா, போன பிறவியே என்ன நமக்கு தெரியாது இல்லையா. அதுக்கு முன்பு எத்தனையோ பிறவி எடுத்திருப்போம். முதல் பிறவிக்கும் முன்னாடி நாம இருந்தது கேவல நிலை, அதை பத்தி நமக்கு தெரியாது. இந்த பிறவியிலேயே பல விஷயங்கள் நமக்கு மறந்து போயிருது இல்லையா. ஆனா ஞான நிலைக்கு வரும்போது எல்லாமே தெரிய வரும். அதான் மணிவாசக பெருமான் சிவபுராணத்திலே சொன்னார், புல்லாய் பூ, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி என்று பிறவிகளை தான் சொல்கின்றார் பாருங்கள். ஞான நிலைக்கு வரும்போது எல்லாமே அனுபவபூர்வமாக சுவாமி உணர்த்தி விடுவார். இப்போ நமக்கு வந்து கேவல நிலையெல்லாம் பற்றி அறிந்து கொள்ள அனுபவத்திலே நமக்கு அறிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் ஒருவாறு ஒரு ஒப்புநோக்கு செய்து நாம தெரிந்து கொள்ளலாம். அதற்கு சொல்கின்றார் என்னவென்றால், 62வது திருப்பாடலே, நீக்கமில் அதீத மாசு நிறைந்த கேவலமாம் நீர்மை என்று சொல்கின்றார். நீக்கமில் அதீதம், நீக்கமில் அதீதம் என்று சொன்னால், அதீதம் சொன்னது துரியாதீதம், அதாவது உயிர்ப்படங்கள். என்ன, நாம நம்முடைய அனுபவத்தில் வர்ற துரியாதீதம், சுத்தாவத்தையில வர்ற அந்த நிர்மல துரியாதீதம் அல்ல, நம்முடைய அன்றாட அவத்தையிலே வருவது. என்ன, இன்னும் ஒரு செய்தி மட்டும் சொல்லிவிடுகின்றேன். நாம அன்றாடம் அனுபவிக்கின்ற இந்த ஐந்து அவத்தைகள்ல ஒவ்வொரு அவத்தைக்கா இறங்கும் போது கருவிகளின் சார்பை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கொண்டே செல்கிறோம். பார்த்தோம், நனவுல 35 கருவிகள், கனவு வந்துட்டா 10 கருவிகளின் சார்பு நீங்கி போய்விடுகின்றது, 25 கருவிகள். கனவுல உறக்கம் வந்தா 22 கருவிகளின் சார்பு நீங்கிறது, 3 கருவிகள் தான். கருவிகளை விட விட நமக்கு அறியாமை மேலோங்குகிறது. நம்முடைய அஞ்சவத்தைகள்ல கருவிகளை விட விட அறியாமை மேலோங்குகிறது. ஆனா சுத்தாவத்தையில அஞ்சு அவத்தைகள் பார்த்தோம் இல்லையா, சுத்தாவத்தை அடைஞ்ச போது அங்க அஞ்சு அவத்தைகள் பார்த்தோமே, அங்கையும் கருவிகள் விடப்படுகின்றது, ஆனால் அறிவு மேலோங்குகிறது. என்ன, இங்க மட்டும் என்ன கருவிகளை விட்டா அறியாமை மேலோங்குது நம்முடைய அஞ்சவத்தைகள்ல, ஆனா ஞானிகள் சுத்தாவத்தையில் வைத்து அடையக்கூடிய அஞ்சு அவத்தைகள்ல அவர்களும் கருவிகளை விடுகின்றார்கள், ஆனா அவர்களுக்கு அறிவு மேலோங்குகிறது. அது எப்படி அப்படின்னு சொன்னா, நாமளும் சரி ஞானிகளும் சரி விடுவது கருவிகளைத்தான், ஆனால் சேருவதில் வேற்றுமை இருக்கிறது. நாம கருவிகளை விட்டுவிட்டு ஆணவ மலத்திலே அழுதுகின்றோம், அதனால அறியாமை மேலோங்குகிறது. ஞானிகள் கருவிகளை விட்டுவிட்டு திருவருளிலே அழுதுகிறார்கள், அதனால அறிவு அவர்களுக்கு மேலும் மேலும் விரிவடைகின்றது இல்லையா. ஆகவே அதனாலதான் கருவிகளை விடுதல் என்றாலே நமக்கு உடனே அறியாமை வருங்கிறது நமக்கு நினைவுக்கு வரும். அது மலச்சார்பினால் நமக்கு வருகிறது. அந்த வகையில மலச்சார்பு என்பது கிடையாது. அதனாலதான் நின்மல நனவு, நின்மல கனவுன்னு ஒவ்வொரு அவத்தைக்கும் நின்மலன்னு அடை கொடுத்தாங்க. சரி, இப்போ அந்த நீக்கமில் அதீதம்னு சொன்னது, நாம கருவிகளெல்லாம் விட்டு விட்டு புருடன் என்ற அளவிலே இருக்கின்றோமே, முழு அறியாமையில இருக்கின்றோம், அதுதான் ஆணவ மலம் நிறைந்திருக்கின்ற கேவலவத்தை போன்றது. கேவலத்தை இதை மாதிரிதான், உயிர்ப்படங்கள்ல எல்லா கருவிகளையும் விட்டுவிட்டு புருடன் என்ற அளவிலே நாம உயிர்ப்படங்கள்ல இருக்கிறோமே துரியாதீதத்துல, அந்த நிலையை போன்றதுதான் கேவல நிலை என்று நமக்கு கேவலாவத்தை ஒரு வாரம் உணர்த்துவதற்கு இதை எடுத்துக்காட்டாக கொள்கின்றார் ஆசிரியர். நீக்கமில் அதீதம், அந்த உயிர்ப்படங்களை துரியாதீதத்தை அதுக்கு நீக்கமில்னு அடைமொழி கொடுத்தார். என்னன்னா, அறியாமை நீங்காமல் இருக்கிறது உயிர்ப்படங்கள்ல, அறியாமை நீங்காம இருக்கிறது. எனவே அதை நீக்கம் இல்ல, அறியாமை நீக்கமில்லாத அதீதம் என்று உயிர்ப்படங்களை சொல்றார். அந்த உயிர்ப்படங்களாக துரியாதீதம் எதை போன்றது என்று சொன்னால், மாசு நிறைந்த கேவலமாம் நீர்மை. மாசுன்னா ஆணவமலம், மாசு என்பது குற்றம், இங்க ஆணவமலம், ஆணவமலம் ஆதிக்கம் மேலோங்கி இருக்கின்ற கேவல நிலை போன்றது. சரி, இந்த நனவு நிலை அது எதை போன்றது, சாக்கிரம், சாக்கிரம் தான் நனவு நிலை. முதல்ல சொன்ன நீக்கமில் அதீதம் துரியாதீதம், அடுத்து சொன்ன சாக்கிரம் நனவு நிலை. சாக்கிரம் எதை போன்றதுன்னா, கலாதி சேர்ந்த சகலமாம் தன்மையாகும். சாக்கிரமாகி இந்த நனவு நிலை இருக்க 35 கருவிகளோடு கூடிய நிலை இதுதான். கலாதி தத்துவங்கள், கலாதிகளாகிய வித்யா தத்துவங்கள், ஆன்ம தத்துவங்கள் எல்லாம் சேர்ந்த சகலாவத்தை, நனவு நிலை, நனவு நிலையத்தை வச்சு சகலாவத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். நனவு நிலையில் இருக்கிறோம் என்றால் சகலாவத்தையில் முழுமையாக இருக்கிறோம். இந்த சாக்கிரம் கலாதி சேர்ந்த சகலமாம் தன்மை. சகலமாம் என்பது சகலம் என்பது சகலாவத்தை, சகலாவத்தை. கலாதி என்பது கலை முதலிய தத்துவங்கள், ஆதினா முதலியேன்னு சொன்னோம் ஆங்கிலத்துல, எட்ஸெட்ரா சொல்றோம், கலை எட்ஸெட்ரா ஆங்கிலத்துல சொல்லணும்னா அது வடமொழியில கலாதி என்று சொல்லிவிடுகின்றார். கலை ஆதி என்று நாம பிரிக்கலாம். அது வடமொழியில கலாதிம்பாங்க. கலாதினா கலை முதலிய தத்துவங்கள், முதலியனாலே மற்றவற்றை சேர்த்துக் கொள்ள வேண்டும் எட்ஸெட்ரானாலே இல்லையா. கலைனாலே கலை, காலம், நியதி, வித்தை, அராகம், வித்யா தத்துவங்கள், அப்புறம் ஆன்ம தத்துவங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கின்ற சகலாவத்தை, அது எதுனா நாம அன்றாடம் இருக்கின்ற இந்த நனுபவத்தை தான். இது சகலாவத்தை போன, சகலாவத்தை போன்றது. அப்புறம் ஊக்கமில் இரண்டும் கூடாது ஒளிய, ஊக்கமில்லாத இரண்டு. என்ன அப்படின்னா, நமக்கு முன்னேற்றத்தை தூண்டாதவை இந்த இரண்டு அவத்தைகளும். கேவலாவத்தையும் சரி சகலாவத்தையும் நாம எப்படி பயன்படுத்துறோமோ அதை பொறுத்தது ஊக்கத்தை தரும். இந்த சகலாவத்தை தான் நமக்கு அதிகபட்சமானது, இந்த வாழ்க்கை தான், இதுக்கு மேல கடவுள்னோ முத்தினோ எதுவும் கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாழ்கின்றவர்களும் இருக்கின்றார்கள் அல்லவா. அப்போ அவர்களுக்கு முத்தியை குறித்த ஒரு ஊக்கமே இருக்காது. முத்தி நெறி அறியாத மூர்க்கோருடன் முயல்வேனே என்றார். அந்த மாதிரியா இருந்து விட்டால் இதுவும் ஒரு ஊக்கம் இல்லாத நிலையாகி விடும். ஊக்கம் இல்லாத இரண்டும் கூடாது ஒழிய, ஊக்கம் இல்லாத இந்த கேவலம் சகலமாகிய இரண்டு நிலைகளும் பொருந்தாமல் நீங்க ஓர் நிலையில் நீடும் சாக்கிராதீதம். கேவல நிலையும் சகல நிலையும் நீங்கி போக சாக்கிராதீதம் என்ற ஒரு தன்மை கைகூடுமானால் அதுவே சுத்தாவத்தை ஆகும். சாக்கிராதீதம் சுத்த தகைமையதான் ஆகும் தானே. சுத்தாவத்தையாகிய அந்த தகுதியை பயப்பிக்கும் எது? சாக்கிராதீதம். சாக்கிராதீதம்னு ஒரு சொல்லாட்சி இப்பதான் நம்ம பார்க்கிறோம். சாக்கிராதீதம் என்று சொன்னால் சாக்கிரம்னா நனவு நிலை, நனவு நிலையில் இருந்து கொண்டே அதை கடந்த விளங்குதல். அதீதம் என்பது கடந்த நிலை, கடந்த நிலை தான் அதீதம்னு சொல்லப்படும். நம்ம நம்மளுடைய சித்தாந்த சைவ சமயத்தை என்ன சொல்லுவோம்? சமயாதீதம் என்று சொல்லுவோம். ஏனைய சமயங்களையெல்லாம் கடந்து விளங்குவது, ஏனைய சமயவாதிகளின் சிந்தனைக்கெல்லாம் எட்டாத பல அரிய கருத்துக்களை கொண்டது, சிந்தனை வளர்ச்சியினுடைய சிகரத்திலே இருப்பது நம்முடைய சைவ சமயம். அதனால இந்த சமயாதீதம் என்று சொல்லுவோம். அப்போ சமயாதீதம் என்ன? அதீதம் என்பது கடந்த நிலைன்னு அங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சாக்கிராதீதம்னா சாக்கிரத்தை கடந்த நிலை. சீவன் முத்தர்கள்லாம் அந்த நிலையில தான் இருக்கிறார்கள். சீவன் முத்தர்களை பார்க்கும் பொழுது நம்மளை மாதிரி நனவு நிலையில் விழிப்பு நிலையில் இருப்பதாகத்தான் நமக்கு தெரியும். ஆனா அவருடைய ஆன்மா எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது? சிவச்சார்பில் இருக்கின்றது. நம்மை போலவே உடல் கருவிகரணங்கள் எல்லாம் அந்த ஆன்மாக்களுக்கு இருந்தாலும் அந்த கருவிகரணங்களை சார்ந்து அது இருந்தாதான் முடியும் அப்படிங்கிற ஒரு சார்புல, அப்படிப்பட்ட ஒரு டிபெண்ட் பண்ணி இருக்கிற நிலையில அந்த ஆன்மாக்கள் இல்லை, சீவன் முத்தர்கள் இல்லை. அந்த கருவிகரணங்களோடு இருந்து கொண்டே அவற்றை கடந்து விளங்குகின்றார்கள். என்ன திருவருள் பேர் அவர்களுக்கு கிடைத்து விட்டது. ஆகவே சாக்கிரத்தில் இருந்து கொண்டே அதை கடந்து விளங்குதல், அதுதான் சாக்கிராதீதம். அதை வைத்து நாம சுத்தாவத்தையை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சுத்தாவத்தை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். சீவன் முத்தர்களிடம்தான் அந்த சாக்கிராதீதம் காணப்படும். பின்னால் வருகின்ற ஒரு பாடலிலே சாக்கிராதீதம் என்பதற்கு வரையறையை தருகின்றார் ஆசிரியர். ஆங்கிலத்திலே டெபினிஷன் சொல்லுவோம் அல்லவா, அதை அப்படியே டிஃபைன் பண்ணி வரையறுத்தே ஒரு பாடல் அருமையா சொல்ல இருக்கின்றார். அப்ப நம்ம சாக்கிராதீதத்தை நம்ம பார்க்க இருக்கின்றோம். சரி, ஆகவே கேவலம் சகலம் சுத்தம் என்பன காரண அவத்தைகள். காரிய அவத்தைகளில் ஒவ்வொரு நிலையில் வைத்து இந்த காரண அவத்தைகளை நாம் உய்த்து அறியலாம். காரிய அவத்தைகளிலே அறியாமை மேலோங்கிய அந்த உயிர்ப்படங்கள் துரியாதீதம், அறியாமை நீங்காத துரியாதீதத்தை வைத்து கேவலாவத்தை புரிந்து கொள்ளலாம். எல்லா கருவிகளோடும் கூடி இருக்கின்ற சாக்கிர அவத்தை வைத்து, நனவத்தை வைத்து சகலாவத்தை இதுதான் என்று தெரிந்து கொள்ளலாம். கருவிகள் நீங்கி திருவுருளை சார்ந்து இருக்கின்ற இந்த சீவன்முத்தி நிலையிலே சாக்கிராதீத நிலையிலே வைத்து சுத்தாவத்தையே புரிந்து கொள்ளலாம் என்று ஆசிரியர் ஒரு அருமையான ஒப்பீடு. இதெல்லாம் இந்த சாத்திரத்தில் மட்டுமே நமக்கு கிடைக்கத்தக்க செய்திகள். எல்லா 14 சாத்திரங்கள் இருக்கு, எதுக்கு இத்தனை சாத்திரங்கள்? சரி இருக்கட்டும், அதாவது ஒரு சாத்திரம் படித்தா போதாதா என்று சிலர் நினைப்பதுண்டு. அப்ப பார்க்கும் போதுதான் தெரியுது, ஒவ்வொரு சாத்திரமா படிக்கும் போது ஒவ்வொரு மாதிரியான செய்திகள் ஒவ்வொரு சாத்திரங்கள்ல தான் கிடைக்கும். நம்ம பார்த்தது காலையில பார்த்த பல அற்புதமான விஷயங்கள், உலகத்து பொருளை அறிவது எது? உயிர் மட்டும் தனியா அறிவதற்கு வாய்ப்பில்லை, கருவிகரணங்களும் தனியா அறியாது, இறைவனும் தனியா அறிய மாட்டான், உயிரும் கருவிகரணங்களும் கூடி அறிய முடியாது, உயிரும் இறைவனும் சேர்வது பெத்தத்துல நடக்காது, இறைவனும் கருவிகரணங்களும் சேர்வதற்கு வாய்ப்பில்லை ஒளியும் இருடும் போல என்று. அப்ப மூணுமே அந்த இடத்துல சேரணும் என்ற ஒரு செய்தி எல்லாம் இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை, இந்த மாதிரியான ஒரு விளக்கம், நம்முடைய வாழ்வியல் விளக்கம். அப்ப ஒவ்வொரு உலகப் பொருளை ஒவ்வொன்னா அறியும் போதும், ஒவ்வொரு உருவத்தை அறியும் போதும், ஒவ்வொரு ஓசையை அறியும் போதும், ஒவ்வொரு சுவையை அறியும் போதும், மனத்தை அறியும் போதும், இந்த கருவிகரணங்கள் மட்டும் நம்ம கூட இல்ல, இறைவனும் நம்ம கூட இருக்கிறான். ஒவ்வொரு அறிவின் போதும், ஒவ்வொரு அனுபவத்தின் போதும் இறைவனும் கூட இருக்கிறான் என்ற ஒரு மகத்தான உண்மையை நாம உணர்வதற்காகத்தான் இப்படிலாம் நம்ம வந்து சிந்திக்க வச்சு ஆசிரியர் சொல்றார். ஒரு வரியில சொல்லிட்டு போனார்னா நம்ம அப்படி சரிட்டு போயிருவோம். இவ்வளவு தூரம் நம்ம சிந்தனையை கிளறி 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 இதை சொல்கிறார் என்று சொன்னால், அப்போ நம்ம ஒவ்வொரு அறிவு நிகழ்ச்சியின் போதும், ஒவ்வொரு அனுபவத்தின் போதும் நம்மோடு உடனாக இருக்கிறான். இல்லைன்னா அந்த அனுபவம் இல்லை. ஏன்னா உயிரும் கருவிகரணங்களும் சேர்ந்தால் மட்டும் அறிவு நிகழ்ந்து விடாது என்று ஆசிரியர் இங்க தனியாக சொல்லி இருக்கின்றார். அப்ப அவனும் கூட இருக்கிறான். ஆவி செவ்விய கருவி கூடி தெரிவுறாது என்று சொல்லிவிட்டார். ஆன்மாவும் கருவிகளும் மட்டும் போதாது அறிவு நிகழ்ச்சிக்கு, அப்படின்னு அங்க எம்பெருமானும் இருக்கணும் என்று எவ்வளவு அற்புதமாக விளக்கி இருக்கின்றார் பாருங்கள். அதற்காகத்தான் இந்த மாதிரி சாத்திரங்களை எல்லாம் நாம பார்ப்பது